Let's turn to John 17 and verse 3.
யோவான் 17 அதிகாரம் 3 வசனம்.
We don't want the people in any of our churches to have a Christian religion without knowing Jesus Christ personally.
இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறியாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும் உள்ளவர்களாய் யாருமே நம்முடைய சபையில் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன்.
Today, most of what is called Christianity is dead.
இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படுகிற பெரும்பாலான பகுதி செத்து போனதாய் மறித்ததாய் காணப்படுகிறது.
There's no difference between that and any other religion.
இந்த மதத்திற்கும் மற்ற எந்த ஒரு மதத்திற்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விட்டது.
So if people tell me that they are against that Christianity, I say I'm also against that Christianity.
இவ்விதமான கிறிஸ்தவத்திற்கு நாங்கள் விரோதமானவர்கள் என்று யாராவது சொன்னால் நானும் கூட விரோதமானவன் தான் என்று தயக்கமின்றி சொல்லுவேன்.
We are not to lead people to Christianity, we are to lead people to the person of Jesus Christ.
கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு மனிதனை நாம் நடத்த முடியாய் அழைக்கப்படவில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நபருக்கு நேராக நாம் மக்களை வழிநடத்த வேண்டும்.
You can belong to any church and go to hell finally.
எந்த சபை வேண்டுமானாலும் நீங்கள் சார்ந்து கொண்டு முடிவிலே நீங்கள் நரகத்துக்கு சென்று விட முடியும்.
There was an old bishop called Nicodemus who came to Jesus, and Jesus told that old religious man, you must be born again.
பழைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பிஷப் நிக்கோதிமு என்ற ஒருவன் இயேசுவிடத்திலே வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ வயது சென்றவனா இருந்தாலும் நீ மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார்.
You know, just like you were born into this world,
இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தது போலவே,
Jesus said you must have a spiritual birth.
உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிறப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார்.
And when a baby is born, very soon, within about 1 year, it really recognizes its father and mother.
ஒரு குழந்தை பிறந்த கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே, ஒரு வயதுக்குள்ளாகவே தன்னுடைய தகப்பனையும் தாயும் அது அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது.
You know, the babies will not go to strangers very easily.
அவ்வளவு எளிதாக இந்த சிறு குழந்தைகள் மற்றவர்களிடத்திலே அன்னியர்களிடத்திலே போய்விடாது.
Because it feels protected with its father and mother.
தன்னுடைய தகப்பன் தாயினிடத்திலே ஒரு பாதுகாப்பான உணர்வை அது பெற்றிருக்கிறது.
And that within less than a year, sometimes 6-7 months.
சில சமயங்களிலே 6 மாதம் கூட அந்த குழந்தைக்காக இருக்காது. தகப்பன் தாயினிடத்திலே அப்படி உணர்கிறது.
It recognizes this is my father, this is my mother, the others I don't know.
இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய அம்மா, மற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறது.
This father and mother, these are the ones who love me and care for me.
இவர்கள் தான் என்னை நேசிக்கிறார்கள், இவர்கள் தான் எனக்காக கரிசனைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்.
There is a difference between that type of child and a child who is in an orphanage who doesn't have father and mother, doesn't know anybody.
இப்படிப்பட்ட குழந்தைக்கும் ஒரு அனாதையான குழந்தைக்கும், அந்த அனாதையான குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. அனாதையான குழந்தைக்கு யார் தகப்பன் தாய் என்று தெரியாது.
The child in the orphanage may get its food on time and clothes and some nurse to take care of it.
அந்த அநாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு காலாகாலத்திற்கு சாப்பாடு கிடைக்கும், ஆடை துணிமணிகள் கிடைக்கும், ஆனால் கவர் கரிசனிப்படை யாரும் இல்லை.
But it doesn't know someone personally as this is my mother, this is my father.
இதுதான் தகப்பன், இதுதான் தாய் என்று ஒரு தனிப்பட்ட உணர்வு இல்லாமல் இருக்கிறது.
Now I have a feeling that many believers in our churches they are alive but they are like orphans.
நம்முடைய பல சபைகளிலே அநேகர் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் அனாதைகளைப் போல் இருக்கிறார்கள் என்று நான் உணர்கிறேன்.
They are born again.
மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள்.
They seem to be like little babies in an orphanage.
ஆனால் ஒரு அனாதை இல்லத்திலே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளைப் போல காணப்படுகிறார்கள்.
Why do I say that?
நான் ஏன் இதை சொல்கிறேன்?
Because I don't feel that they know Jesus Christ as a personal, like they know their own father and mother.
தன் சொந்த அப்பா அம்மாவை அறிந்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லை.
So here in John 17 verse 3 we read like this.
ஆகவே யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்.
And that is that eternal life, this is eternal life, to know the only true God and Jesus Christ whom he has sent.
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
Eternal life is not going to heaven.
நித்திய ஜீவன் என்றால் பரலோகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை என்றால்
இட்ஸ் மோர் தென் ஹேவிங் சின்ஸ் ஃபர்கிவன்.
பாவங்களின் மன்னிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமான ஒரு வாழ்வு.
இட்ஸ் மோர் தென் ஈவன் baptized in the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்று பெறுவதை காட்டிலும் அதிகமான ஒன்றுதான் நித்திய ஜீவன்.
You know, there are so many people in our churches nowadays, in some other churches, that say you must speak in tongues. That is the most important thing.
பல இதர சபைகளிலே அநேகர் இருக்கிறார்கள், நீங்கள் பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகள் இருக்கிறார்கள்.
I'm not against that.
அதற்கு நான் விரோதமானவன் அல்ல.
Some people say you must have forgiveness of sins.
ஒரு சிலர் சொல்கிறார்கள் நீ பாவ மன்னிப்பு பெற்றால் போதும் என்று.
That's also correct.
அதுவும் சரிதான்.
Some others say you must be baptized in water.
தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள்.
That is also correct.
அதுவும் சரிதான்.
But I say these are not the main things.
ஆனால் இவைகள் தான் பிரதானமான காரியங்கள் என்று அல்ல.
That's like saying you must bathe a baby, you must feed a baby, you must clothe a baby.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? ஒரு குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு குளிப்பாட்ட வேண்டும், அந்த குழந்தைக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்று சொல்வதை போல இருக்கிறது.
Yeah, that's all good.
அதெல்லாம் நல்லதுதான்.
But most important, that child needs a father and mother.
ஆனால் அதிக முக்கியமான காரியம் என்ன? அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் வேண்டும், தாய் வேண்டும்.
So more important than baptism and speaking in tongues and all that, Jesus said eternal life is to know God and Jesus Christ.
ஆகவே பாவ மன்னிப்பு, பரிசுத்தான் அபிஷேகம், ஞானஸ்நானம் இவைகளை காட்டிலும் அதிகமான முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது.
To know him very closely.
அவரை மிக நெருக்கமாக அறிந்து கொள்வது.
To know God as my father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
That means I am not an orphan.
அவருடைய பொருள் என்ன? நான் ஒரு அனாதை அல்ல.
And to know Jesus Christ as my husband.
இயேசு கிறிஸ்துவினுடைய கணவனாக அறிந்து கொள்வது.
So I am not a widow.
ஆகவே நான் ஒரு கைம்பெண் அல்ல.
You know, if a person is married, is the husband is dead, then she is a widow.
ஒரு நபருக்கு திருமணமாகி கணவன் மரித்து போய்விட்டால் அந்த பெண் விதவை ஆகி விடுவாள்.
Or if a person is not married and doesn't have a father, she's a helpless girl.
அல்லது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகவும் இல்லை, தகப்பனும் இல்லை என்று சொன்னால் உதவியற்ற ஒரு பெண்ணாக காணப்படுகிறார்.
We're not to be like that.
நாம் அப்படி இருக்க தேவையில்லை.
You know what security there is to know that you have a father and a husband?
உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அல்லது கணவன் இருக்கிறார் என்ற உணர்வு எவ்வளவு பாதுகாப்பை உங்களுக்கு தருகிறது?
A father who is very powerful, a husband who is very powerful.
மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கணவன், ஒரு தகப்பன்.
A father who loves you so much, a husband who loves you so much.
உங்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஒரு அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு கணவன்.
What tremendous security that brings to a little child or to a girl.
ஒரு சிறு குழந்தைக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வை கொண்டு வருகிறது.
That's what he was saying here, to know God as father and to know Jesus Christ personally.
அதைத்தான் இங்கே நாம் பிதாவாகிய தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை தகப்பனாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிப்பட்டவராக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
And one way that we know Jesus Christ personally is this.
இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நிரூபணம் இங்கே இருக்கிறது.
That we talk to him every day.
ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் பேசுகிறோம்.
For so many years now, more than 40 years, I've talked to Jesus every day.
கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன்.
More than 45 years.
45 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும்.
And I hear him speaking to me.
அவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் கேட்க
முடியும். That's how I know Jesus Christ.
இப்படித்தான் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்.
And I want every person here to know Jesus Christ like that.
இதே போல இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And all those who are elders here,
மூப்பர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாரும்,
I want to request you to please make sure that in all of our churches every person knows Jesus Christ personally.
நம்முடைய எல்லா சபைகளிலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூப்பர்களாக உங்களை
கேட்டுக்கொள்கிறேன்.
ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்களா என்று கேட்பதிலே மட்டும் அது போதுமானதல்ல.
That's good.
அது நல்லதுதான்.
Are they baptized in the Holy Spirit?
பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கிறார்களா?
That's good.
அது நல்லதுதான்.
But so many people like that don't seem to talk to Jesus every day.
ஆனால் இப்படிப்பட்ட அநேகர் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட பேசுகிறதில்லை.
They don't seem to be able to communicate with him and know him.
அவரோடு கூட உரையாடி அவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அனுபவம் அனைவருக்கும் இல்லை.
This word know is used in the Old Testament of a relationship between a husband and a wife.
அறிந்து கொள்வது என்றதான பதமானது பழைய ஏற்பாட்டிலே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது.
It speaks of a very close relationship.
மிகவும் நெருக்கமான நெருங்கிய உறவை அது சித்தரிக்கிறது.
And that is the relationship Jesus wants to have with us.
இப்படிப்பட்ட உறவை தான் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
You must not be satisfied till you come to that relationship.
இந்த உறவுக்குள்ளாய் வரும் வரை ஒரு காலம் நீங்கள் திருப்தி அடைந்து விடக் கூடாது.
Even your children who are growing up,
வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளே,
you must pray that you will know Jesus like this as your personal friend.
ஒரு தனிப்பட்ட நண்பனை போல இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
God loves you and he wants you to know him as your father.
தேவன் உங்களை நேசிக்கிறார், தன்னை நீங்கள் ஒரு அப்பாவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
And let me show you another sign by which we know whether we know God and Jesus Christ.
நாம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கு இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Jesus said that is the mark of eternal life.
இதுதான் நித்திய ஜீவனுக்குரிய அடையாளம் என்று சொல்கிறார்.
In 1 John chapter 4.
1 யோவான் 4 அதிகாரம்.
I want you to remember this verse.
இந்த வசனத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Small part of this verse.
இந்த வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி.
All of your children can also remember it.
பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இதை மனதிலே மனப்பாட வசமாக வைத்துக்
கொள்ளலாம். 1 John 4 verse 18.
1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம்.
There is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை.
Can you say that with me?
என்னோட சேர்ந்து சொல்றீங்களா?
Yeah, say it.
அன்பிலே பயம் இல்லை.
Once again.
இன்னொரு தடவை சொல்றீங்களா? அன்பிலே பயம் இல்லை.
Which love is that?
இது எந்த அன்பு?
That is the love of God.
அது தேவனுடைய அன்பு.
Human love, you know, I cannot say whether that person will love me next year.
மனுஷிக அன்பை பொறுத்தவரை இன்னார் அடுத்த வருடம் இல்லை அன்பு கூறுவாரா என்று நான் சொல்ல முடியாது.
There are even fathers who get upset with their children and husbands and wives who kick their wives out of the house.
தகப்பன் சில பிள்ளைகளிடத்திலே மனஸ்தாபம் அடைந்து நேசிக்காமல் போய்விடுகிறார். பெண் மனைவியை அடித்து உதைக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறார்.
So we can't trust human love so much.
ஆகவே மனுஷிக அன்பை அந்த அளவுக்கு நாம் நம்ப முடியாது.
There is a lot of fear in human love.
மனுஷிக அன்பிலே எவ்வளவோ பயம் இருக்கிறது.
Sometimes when a man gives his daughter in marriage.
ஒரு சில சமயங்களிலே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது
there's a lot of fear in his heart. Will that man take care of my daughter?
இந்த என்னுடைய மகளுக்கு கணவனாக வரப்போகிற அந்த மனிதன் என்னுடைய மகளை நன்றாக பார்த்துக் கொள்வானா என்று ஒரு பயம் இருக்கிறது.
All fathers have that fear.
எல்லா தகப்பன்மாருக்கும் அந்த பயம் இருக்கிறது.
I think if I had a daughter, I would have had that fear too if I gave her in marriage to someone.
எனக்கும் ஒரு மகள் இருந்திருப்பாளேயானால் நான் திருமணத்திலே என் மகளை கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட பயம் எனக்கும் இருந்திருக்கும்.
Because human love is so uncertain.
மனுஷிக அன்பு என்பது அது நிரந்தரமானதல்ல.
People who look so loving today 4-5 years from now they are different.
இன்றைக்கு அன்பா இருக்கிறது போல காட்சியளிக்கிறவர்கள் 4-5 ஆண்டுகள் கழித்த பிறகு பார்த்தால் வித்தியாசமானவர்களாய் மாறி விடுகிறார்கள்.
The only love we can trust.
நாம் நம்பக்கூடிய ஒரே அன்பு எது தெரியுமா?
Is the love of God.
அது தேவனுடைய அன்பு.
And some brother or sister who has been immersed in that love of God.
அந்த அன்பிலேயே தேவ அன்பிலேயே மூழ்கிய ஒரு சகோதரனையும் கூட அந்த அன்பையும் கூட நான் நம்ப முடியும்.
Not just somebody who is baptized or speaks in tongues.
ஏதோ ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற ஒரு சகோதரன்
அல்ல. Somebody who can speak well or sing well. Those not
அழகாக பாடுகிறவரோ அழகாக பேசுகிறவரோ அல்ல.
Someone who is immersed in the love of God.
ஆனா தேவ அன்பிலே அப்படியே மூழ்கிய ஒரு நபர்.
You can trust that person.
அப்படிப்பட்ட நபரை நீங்கள் நம்பலாம்.
You can trust that person all your life.
வாழ்க்கை முழுவதுமாக கூட அப்படிப்பட்ட நபரை நீங்கள் நம்பலாம்.
That he will always love you.
அவர் எப்பொழுதுமே உங்களை நேசிக்கிறார்.
I mean his love may be such that he may correct you very strongly.
சில சமயத்திலே உங்களை கண்டிப்பாய் திருத்தக்கூடிய அளவுக்கு கண்டிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவருடைய அன்பு வலிமையானதா இருக்கக்கூடும்.
I have corrected my four sons very strongly many times.
Anega samayangalile ennudaiya naangu magangalaiyum naan kandithirukiren
when they were small.
Avar siru pilligala irukkumbodhu.
But now they are all grown up. They don't doubt my love at all. They are absolutely convinced that I love them.
Ippozhudhu avargal ellarum valarndhu vittargal. Ippozhudhu ennudaiya anbai avargal sandeyippadhillai. Avan naan avargal en mulumiyai anbu kurugiren endrai avar nichayithirukkirargal.
God's love is even better than that.
தேவனுடைய அன்பு இவைகளை காட்டிலும் மேலானது.
It's perfect. It can never change.
அது பூரணமான அன்பு. ஒரு காலம் மாறுவதில்லை.
And you know when there is any fear then we know that we have not don't have faith in that love.
பயம் இருக்கிறது என்று சொன்னாலே நாம் அந்த அன்பிலே பூர்ண நிச்சயம் இல்லாதவர்களா இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம்.
If I see a woman who is afraid of her husband
தன்னுடைய கணவனை பார்த்து பயப்படுகிற ஒரு ஒரு ஸ்திரியை நான் பார்க்கும்பொழுது
then I say that that is not a very good relationship.
அவளுக்குள்ளாக நல்ல ஒரு உறவு இல்லை என்று நான் சொல்லுவேன்.
To respect her husband, that's a very good thing.
தன்னுடைய கணவனை மதிப்பு செய்வது என்பது வித்தியாசமான காரியம்.
And I think a husband should respect his wife also.
கணவனும் மனைவியை மதிக்க வேண்டும்.
But to be afraid of your husband, that shows something is wrong.
ஆனால் புருஷனை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏதோ தவறு இருக்கு.
And it's not only one way, there are many husbands who are afraid of wives also.
இது இப்படி மட்டுமல்ல அநேக புருஷன்மார்கள் மனைவியை பார்த்து பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
I don't know what the wife will say if they do something or come late one day from work.
வேலை முடிந்து வீட்டுக்கு தாமதமாக வரும்பொழுது மனைவி என்ன செய்வாளோ ஐயோ என்று சொல்லி பயந்து கொண்டு வருகிற கணவன்மார்கள் உண்டு.
There is a lot of fear in many homes.
அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கிறது.
There is a lot of fear in many children of their own father.
அநேக பிள்ளைகளிடத்தில் தன் சொந்த தகப்பனை குறித்து ஒரு பயம் இருக்கு.
Wrong type of fear.
தவறான ஒரு பயம்.
The right type of respect is good.
சரியான விதத்திலே காண்பிக்கக்கூடிய மதிப்பு கலந்த ஒரு பயம் நல்லதுதான்.
And a healthy fear that my father will correct me and punish me if I do something wrong, that's good.
தவறாய் ஒன்று செய்துவிட்டால் என்னுடைய தகப்பன் என்னை கண்டிப்பார், என்னை திருத்துவார் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமான பயம் இருப்பது நல்லது.
That type of fear is necessary until we develop the fear of God.
தேவ பயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை இப்படிப்பட்ட பயம் இருப்பது நல்லதுதான்.
See my little 3-year-old son, he doesn't fear God, he doesn't know what fear of God is.
இந்த 3 வயது மகனுக்கு தேவன் என்றால் தேவனுடைய பயம் என்றால் என்ன என்று தெரியாது. அவனுக்கு தேவ பயம் இல்லை.
I think he may have to wait till he is about 14-15 because before he learns what fear of God is.
தேவ பயம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 13-14 வயது ஆக வேண்டும்.
So till then what to do?
அதுவரை என்ன செய்வது?
Till then he must fear me as his father.
அதுவரை தகப்பனாய் இருக்கிற எனக்கு அவன் பயப்பட வேண்டும்.
That is how it is in all of our homes.
இப்படி தான் நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் காணப்படுகிறது.
If you tell your children, listen, fear God and don't do anything wrong.
பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும், தவறு செய்யக்கூடாது என்று சொன்னால்.
Yeah, that's good to tell them, but they don't know what fear of God is.
அப்படி சொல்வது நல்லதுதான், ஆனால் அவர்களுக்கு தெய்வ பயம் என்றால் என்ன என்று தெரியாது.
So they have to fear the stick which I have.
ஆகவே எனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கம்புக்கு பயப்பட வேண்டும்.
So children must fear their parents because they haven't yet learned to fear God.
இன்னும் தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளாதபடினாலே அவர்கள் பெற்றோருக்கு பயப்பட வேண்டும்.
The same thing in a church.
அதே போல தான் ஒரு சபையிலையும்.
I have said this in CFC in Bangalore.
பெங்களூர் CFC சபையிலே நான் சொல்லி இருக்கிறேன்.
I say the best thing is you grow up and learn to fear God.
மேன்மையான காரியம் நீங்கள் தேவ பயமுள்ளவர்களாய் வளருவதுதான்.
But if you come to this church and you don't fear God,
இந்த சபைக்கு வந்து நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்றால்,
then you better be afraid of me because you're a baby.
நீங்கள் குழந்தையா இருக்கிறபடினாலே குறைந்தபட்சம் எனக்காவது பயப்படுங்கள்.
Because that's the only way we can keep some order in this church.
அந்த இந்த ஒரே வழியிலே தான் நாம் சபையில ஒழுங்கை கடைபிடிக்க முடியும்.
So I say until you learn to fear God, please fear me.
ஆகவே தேவனுக்கு பயப்படுவதை கற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எனக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன்.
And don't do what is wrong.
தவறான காரியங்களை செய்ய வேண்டாம்.
The best is you don't do it out of the fear of God.
மேன்மையான காரியம் தெய்வ பயத்தின் அடிப்படையிலே செய்யாமல் இருப்பது.
Otherwise out of the fear of your earthly father or spiritual father.
அல்லது பூமிக்குரிய தகப்பனுக்கு பயப்படுகிற பயம் அல்லது ஆவிக்குரிய தகப்பனுக்கு பயப்படுகிற பயத்திலாவது நீங்கள் செம்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
But you know the best relationship we have with the father is where I love him and he loves me and there is no fear.
ஆனால் மேன்மையான ஒரு உறவுக்கு அடையாளம் என்னவென்றால் நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அதிலே பயம் இல்லை.
And I'll never do anything wrong not because I'm afraid of him.
நான் அவருக்கு பயப்படுகிறதுனாலே தவறு செய்யாமல் இருப்பதில்லை.
But because I love him.
அவரை நேசிப்பதினாலே.
Small children obey their parents because they are afraid.
சிறு பிள்ளைகள் ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள்? அவர்கள் பயப்படுகிறபடினாலே.
But we want them to grow up where it's not fear but love that makes them obey.
இப்பொழுது அவர்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வைப்பது பயம் அல்ல, அன்புதான் என்கிற நிலைக்கு அவர்கள் வளர வேண்டும்.
Isn't that true of all of our children?
நம்முடைய எல்லா பிள்ளைகளை குறித்த காரியம் இப்படி மெய்யா இருக்கிறது அல்லவா?
That the only way we can make them obey when they are small is that they fear us.
சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களை பயப்பட வைப்பதற்கு ஒரே வழி நமக்கு பயப்படுவது நிமித்தமாய் தான்.
And but we want them to grow up to the place where they are not afraid of us, they really love us and still do what is right.
அவர்கள்
is watching them.
அவர்கள் இன்னுமாய் நமக்கு பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. அவர்கள் நம்மை நேசித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம்.
So the God also wants the same with us.
தேவனும் இதே காரியத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
What is this phrase we read?
நாம் வாசித்த வாசகம் என்ன?
There is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை.
Rest of that verse.
அந்த வசனத்தினுடைய மீதி பகுதி.
But perfect love casts out fear.
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
So when I come to that perfect security in the love of God, then there's no fear.
தேவ அன்பிலே காணப்படுகிற அந்த பூர்ண பாதுகாப்புக்குள்ளாக நான் வரும்பொழுது அங்கே பயம் இல்லாமல் போகிறது.
Because with fear, verse 18, there's always punishment.
ஏனென்றால் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே ஒரு வேதனை இருக்கிறது.
That means I'm afraid because I'm afraid he'll punish me.
இவர் என்னை தண்டித்து விடுவாரோ என்று நான் பயப்படுகிறேன்.
And the one who is still fearing like that, verse 18, he is not perfected in love.
அப்படி பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
But God wants us to be perfect in love.
ஆனால் நாமோ அன்பிலே பூரணவன்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Where I don't obey God out of fear.
நான் அங்கே பயத்தின் அடிப்படையில் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை.
Let me ask you about your children.
உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் உங்களை கேட்கிறேன்.
I think all our children when they are small they obey out of fear.
நம்ம எல்லா பிள்ளைகளுமே சிறுவர்களா இருக்கும் பொழுது அவர்கள் பயத்தின் அடிப்படையில் தான் கீழ்ப்படுகிறார்கள்.
That's why all of us when our children are small have to punish them in some way.
ஆகவே தான் நாம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கு.
That's what it says here. Fear and punishment go together, it says in this verse.
இந்த வசனத்திலே பார்க்கிறோம், வேதனை அல்லது தண்டிப்பு அல்லது பயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் செல்கிறது.
But now think of some of your children who are good children and they are say 20 years old.
இப்பொழுது நல்ல பிள்ளைகள் அவங்களுக்கு 20 வயது ஆகி விட்டது.
They are born again and they are really eager to follow the Lord.
அவர் மறுபடியும் பிறந்து விட்டார்கள், தேவனை பின்பற்றுவதற்கு அவ்வளவு உற்சாகம் காணப்படுகிறது.
Isn't it a great joy for you to have such a child in your house?
உங்கள் வீட்ல இப்படிப்பட்ட குழந்தை இருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?
What a wonderful thing that is.
என்ன அற்புதமான காரியம்.
And now that child does what makes you happy. Not because he's afraid of you.
இப்பொழுது உங்களுக்கு பயப்படுவது நிமித்தமாய் அல்ல, ஆனால் அன்பின் நிமித்தமாக நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த மகன்.
And even if you are not watching, that son or daughter will do what is right.
நீங்கள் பார்க்காதிருக்கும் பொழுது கூட அந்த மகனோ மகளோ நன்மையானதே செய்கிறார்கள்.
Because he's moved out of that fear stage to the place where it's love.
அன்பு என்ற அந்த நிலையிலிருந்து இப்பொழுது பயம் என்ற நிலையிலிருந்து அன்பு என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள்.
So that is like saying that it's no longer a child, it's become a grown up.
இப்போ அது இன்னமாய் குழந்தையாக இல்லை, வளர்ந்த ஒரு மகனாய் மாறி விட்டான்.
In Galatians,
Galatians
chapter, Galatians in chapter 3,
Galatians 3rd அதிகாரம்,
we read here that chapter 4,
4th அதிகாரம்
and verse
3 3rd vasanam,
it says while we were children we were held in bondage under the elemental things of the world.
நாமும் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம்.
Then God sent his son, verse 4
4th vasanam, அப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
Why?
ஏன்?
To save us who were under the law so that we can become sons now, not just children.
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்த நம்மை மீட்டுக் கொண்டு நாம் புத்திரர்களாய் மாறும்படியாக.
So it says here that those who were under the law were like little children.
பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் சிறு குழந்தைகளைப் போல பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள்.
But now we come to God, we become sons.
இப்பொழுது தேவனிடத்திலே வந்தபடினாலே நாம் புத்திரர்களாய் மாறிவிட்டோம்.
Or he says those who were under the law were like slaves, servants in the house.
அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு அடிமையைப் போல வேலைக்காரனைப் போல இருக்கிறார்கள்.
And it says in verse 1 that there's really no difference between a child and a slave.
ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அடிமையானவனுக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் இல்லை.
Why does the slave obey you?
ஏன் அடிமை உங்களுக்கு கீழ்ப்படுகிறான்?
Not out of love, out of fear.
அன்பின் அடிப்படையில் அல்ல, பயத்தின் அடிப்படையில்.
You work in the office.
அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்கள்.
Nobody works in any office out of love.
யாருமே அன்பின் அடிப்படையில் அலுவலகத்திலே வேலை செய்வதில்லை.
Do any of you work in your office out of love?
யாராவது அன்பின் நிமித்தமாய் உங்களுடைய அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்களா?
Supposing they say next month onwards we are not going to give you any salary, how many of you will continue to work there?
அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சம்பளம் கிடையாது என்று சொல்லிவிட்டால் எத்தனை பேர் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள் அன்பின் அடிப்படையிலே?
You will look for another job.
வேறொரு வேலை கிடைக்குமென்றுதான் பார்ப்பீர்கள்.
Nobody works in an office out of love.
யாருமே அலுவலகத்திலே அன்பின் அடிப்படையிலே வேலை செய்வதில்லை.
Fear.
பயம்.
Fear that they may cut my salary.
என்னுடைய சம்பளத்தை நிறுத்தி விடுவார்கள் என்ற பயம்.
They may sack me from my job.
என்னை வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற பயம்.
They may transfer me to some difficult place if I don't obey.
நான் கீழ்ப்படியாவிட்டால் கடினமான ஒரு இடத்திற்கு வேலை மாற்றம் கொடுத்து விடுவார்களோ.
So those servants in offices or the servants who work in our house, it's all fear, just like children.
அலுவலகத்திலே இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி அடிமைகள் எல்லாரும் பிள்ளைகளை போல தான் இருக்கிறார்.
And that's what he says, there's no difference between a servant and a child.
ஒரு அடிமையானவனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை என்று இதை தான் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
But now Jesus has come to make us sons.
ஆனால் இப்பொழுதோ இயேசு நம்மை புத்திரர்களாக மாற்றும்படியாய் வந்தார்.
And he says in verse 6, this is why God has sent his spirit into our heart.
ஆராமசனத்தில் இதினமித்தமாய் தான் நமக்குள்ளாக ஒரு ஆவியை அவர் அனுப்பி இருக்கிறார்.
And when the Holy Spirit comes in, he cries out, Abba.
பரிசுத்த ஆவியான் உள்ளே வரும்பொழுது அப்பா என்று அழைக்கிறார்.
Now a slave cannot say Abba.
ஒரு அடிமை அப்பா என்று சொல்ல முடியாது.
A child can say Abba, but he doesn't know what Abba is.
ஒரு குழந்தை கூட அப்பா என்று சொல்லுமானால் அப்பா என்றால் என்னன்னு தெரியாது.
He is afraid still.
இன்னும் பயம் இருக்கிறது.
But now he says in verse 7, you're not a slave, you're a son.
ஆனால் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ இனிமேல் அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய்.
So there are two ways in which we can serve God.
ஆகவே நாம் தேவனுக்கு இரண்டு விதங்களிலே ஊழியம் செய்யலாம்.
We can say there are two types of Christians.
இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லலாம்.
There are slave Christians and son Christians.
அடிமை கிறிஸ்தவர்கள், புத்திர கிறிஸ்தவர்கள்.
The slave Christians will work in fear.
அடிமை கிறிஸ்தவர்கள் பயத்தின் அடிப்படையிலே வேலை செய்வார்கள்.
They work for salary,
சம்பளத்துக்காக வேலை செய்வார்கள்.
It's like in an office you work for a salary.
நீங்கள் அலுவலகத்திலே சம்பளத்துக்காக வேலை செய்வது போல.
And if you preach that type of gospel, you will make your church full of slaves also.
இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடிமைகளாகவே உங்கள் சபையை நீங்கள் மாற்றி விடுவீர்கள்.
I want to say to all elders here.
இங்க இருக்கிற எல்லா மூப்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Please examine your preaching.
உடைய பிரசங்கத்தை தயவு செய்து சோதித்து பாருங்கள்.
Are you producing slaves in your church or sons?
நீங்கள் உங்கள் சபையிலே அடிமைகளை நீங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது புத்திரர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா?
You can say, oh, all the brothers and sisters in my church are very obedient.
என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் மிகுந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
That is like a man saying, I've got 100 slaves, they're all very obedient.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது? ஒரு மனிதன் எனக்கு 100 அடிமைகள் இருக்கிறார்கள், அந்த 100 அடிமைகளும் அவ்வளவு கீழ்ப்படுகிறார்கள் என்று சொல்வதை போல இருக்கு.
And they are all afraid of me, the elder brother.
அவர்கள் எல்லாரும் மூப்பனாய் இருக்கிற எனக்கு பயப்படுகிறார்கள்.
What is that? That is not a church of sons.
இது என்ன? இது புத்திரர்கள் கொண்ட சபை அல்ல.
That is a group of slaves.
அது அடிமைகள் கொண்டதான ஒரு சபை.
And how do you produce such slaves?
இப்படிப்பட்ட அடிமைகளை நீங்கள் எப்படி உண்டாக்குறீர்கள்?
By preaching a gospel of slavery.
அடிமைத்தனத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக.
Like for example,
உதாரணமாக,
you preach that, you know, some churches preach like this. I will take example of other churches and then come to our church.
சில மற்ற சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். மற்ற சபைகளை உதாரணம் காட்டிவிட்டு பிறகு நம்முடைய சபைகளை உதாரணம் காட்ட விரும்புகிறேன்.
Because it's very easy for us to see examples in other churches.
மற்ற சபைகளில் இருக்கக்கூடிய உதாரணங்களை பார்ப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது.
Because some of us think everything is wrong with other churches but not with our church.
என்றால் மற்ற சபைகளில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தவறுதான், நம்முடைய சபைகளில் தான் நன்றாக இருக்கிறது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
That is a deception.
அது ஒரு வஞ்சனை.
For example, in many churches nowadays they preach like this.
அநேக சபைகளில் இப்படி பிரசங்கிக்கிறார்கள்.
If you pay your tithe, God will bless you.
நீ தசம பாகம் கொடுத்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.
That is like saying you work here for 8 hours a day, I'll give you a salary at the end of the month.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் 8 மணி நேரம் நீ ஒரு நாளைக்கு வேலை செய்தால் மாதம் கடைசியிலே உனக்கு சம்பளம் தருவேன்.
That type of preaching will never produce sons.
இப்படிப்பட்ட பிரசங்கமானது ஒரு காலம் புத்திரர்களை உண்டாக்கவே உண்டாக்காது.
Which father tells his son, give me 10% of your salary?
எந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து உன்னுடைய சம்பளத்திலே 10% எனக்கு கொடு என்று கேட்பான்?
Any father here like that?
இங்க யாராவது தகப்பன்மார் அப்படி இருக்கிறீர்களா?
If your son is living in your home,
உங்க மகன் உங்கள் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால்,
and you are not earning, you are retired, you don't have any money,
நீங்கள் வேலை செய்வதில்லை, நீங்கள் ராஜினாமா செய்து விட்டீர்கள் அல்லது ஓய்வு பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு பணம் கிடைப்பதில்லை,
you have spent so many years educating and bringing up your son,
எத்தனையோ ஆண்டுகளாக உங்களுடைய பிள்ளை உங்களுடைய மகனுக்கு நீங்கள் படிக்க வைத்து செலவு செய்து அவனை வேலை செய்ய ஆளாக்கி இருக்கிறீர்கள்,
now he's got a good job,
இப்பொழுது அந்த மகனுக்கு நல்ல ஒரு வேலை இருக்கிறது,
and he's living in your home,
உங்களுடைய வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்,
he won't give you 10%.
அவன் உங்களுக்கு 10% கொடுப்பதில்லை.
He'll give you the whole thing.
முழுவதுமே கொடுத்து விடுவான்.
He said, Dad,
அப்பா,
this is you only educated me.
நீங்க தான் என்னை படிக்க வைத்தீர்கள்.
I'm living in your home, take my whole salary.
உங்களுடைய வீட்டிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், முழு சம்பளத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
That is how a son behaves to God also.
இதே போல தான் ஒரு புத்திரன் தேவனிடத்திலேயும் நடந்து கொள்கிறான்.
There's no fear.
அங்கே பயம் இல்லை.
But when you preach, if you don't give 10%, you may get sick. You'll have to go to the hospital and give the money to the doctor.
10% தசம பாகமாக சபைக்கு செலுத்தாவிட்டால் உங்களுக்கு ஒரு நாள் வியாதி வந்துவிடும். அந்த 10% காசு ஆஸ்பத்திரிக்கு போகும்.
People get afraid, say, better to give to the church than to the hospital.
நோய்வாய்ப்பட்டு அங்கே கொடுப்பதை விட ஆரோக்கியமா இருந்து இங்கே கொடுப்பதே நல்லது என்று சொல்லி மக்கள் தீர்மானித்து விடுகிறார்கள்.
Tell me, even the child can tell me, is that a gospel of love or a gospel of fear?
இது ஒரு பயத்தின் சுவிசேஷமா அல்லது அன்பின் சுவிசேஷமா? இதற்கு பதில் சிறு பிள்ளைகள் கூட சொல்லி விடுவார்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
Are you going to produce slaves or children?
நீங்கள் அடிமைகளை உண்டாக்க போகிறீர்களா அல்லது பிள்ளைகளை உண்டாக்க போகிறீர்களா?
In the same way, now we can talk about our church.
இதே விதமாக இப்பொழுது நம்முடைய சபையை குறித்து உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சபைகளிலே தசம பாகத்தை குறித்து பிரசங்கிப்பதில்லை.
There are so many other ways in which elders can say things that will bring fear into people's hearts.
ஆனால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வரக்கூடிய பல வழிகளிலே பிரசங்கம் செய்யலாம் மூப்பர்கள்.
Now if you're talking about sin, it's okay.
பாவத்தை குறித்து பேசினால் அது சரிதான்.
We don't tolerate adultery and theft and hatred and all in our churches. No.
விபசாரமோ திருடோ பகையோ இவைகளெல்லாம் நாம் ஒரு காலம் சபையிலே பொறுத்துக் கொள்வதில்லை, இல்லவே இல்லை.
We have to make sure that everybody in the church feels God loves them.
சபையில் இருக்க ஒவ்வொருவரும் தேசிக்கிறார் என்றதான ஒரு உணர்வை பெற வேண்டும்.
I want to do this because God loves me and I love him.
நான் தேவனை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆகவே நான் இதை நான் செய்ய வேண்டும்.
Just like that son says, my father loves me and I love him. He's needy. I want to give my money to him to take care of the family. நான்
உதாரணத்தை சொன்னது போல அந்த மகன் என் தகப்பனை பொறுப்படுத்தி என்னை படிக்க வைத்தார், இப்பொழுது அவருடைய தேவைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல மனதோடு கூட கொடுக்கிற மகனை போல.
How many responsible older brothers there are who give so much money to educate their younger brothers in the family?
குடும்பத்திலே தங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட எல்லா காரியத்தையும் செலவு செய்து படிக்க வைக்கிறவர்கள் சபையில் இருக்கிறார்களா?
There are families like that.
குடும்பத்திலே எப்படி செய்கிறார்?
Where an elder brother, if he's got 5-6 younger ones, he'll work hard and not give 10%, give all his money to educate all his younger brothers and sisters.
நாளை இந்த தம்பிமார்கள் இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களை எப்படியாவது படிக்க வைத்து காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ கடினமாய் வேலை செய்து பணத்தை சம்பாதித்து அவர்களை போஷிக்கிறார்.
He doesn't give 10% to his father. He said, Dad, take all the money, please educate all my younger brothers and sisters.
அப்பா 10% மட்டுமல்ல, நீங்கள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு நல்லா படிக்க வைங்கள் என்று
சொல்லி கொடுக்கிறார். ஆனால்
அந்த வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரியோ அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு 10% கூட கொடுப்பதில்லை.
There's a difference between servant and son.
ஒரு மகனுக்கும் ஒரு புத்திரனுக்கும் ஒரு அடிமைக்கும் வித்தியாசம் உண்டு.
And we must not preach anything that makes people obey out of fear.
பயத்தின் அடிப்படையிலே கீழ்ப்படிய பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் பிரசங்கிக்க கூடாது.
You know, in some churches, some Pentecostal churches, all the people have to wear white clothes, especially the ladies.
சில பெந்தகோஸ்த சபைகளிலே எல்லாரும் வெள்ளை உடை அணிந்திருக்க வேண்டும், குறிப்பாக சகோதரிகள் வெள்ளை புடவை தான் உடுத்த வேண்டும்.
They all become hypocrites on Sunday and wear white on Sunday and come to the meeting.
ஆகவே ஞாயிற்றுக்கிழமையானால் எல்லாரும் மாய்மாலக்காரர்களை மாறிவிட்டு அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு சபைக்கு வருகிறார்கள்.
They're going for a wedding on Monday, they wear some other colored clothes.
திங்கட்கிழமை ஒரு திருமணத்துக்கு போகும் பொழுது வேறு கலர் ஆடை அணிந்து செல்கிறார்கள்.
As if God is only in certain places.
தேவன் ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறார் என்பது போல நடந்து கொள்கிறார்கள்.
This is all deception.
இவங்களெல்லாம் வஞ்சனை.
It is tremendous deception.
மிகப்பெரிய வஞ்சனை.
And some of the biggest hypocrites are sitting in our churches.
இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாய்மாலக்காரர்கள் நம்முடைய சபைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They feel that if they can dress in one way when they go for a wedding, but in the church they must not show other people all that.
திருமணத்துக்கு போகும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் உடை ஆடை அணிந்து செல்லலாம், சபையிலே யாரும் பார்த்து விடக் கூடாது என்று நினைக்கிறார்.
This is all hypocrisy.
இவங்களெல்லாம் மாய்மாலத்தன்மை.
I want to give you one bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Don't judge anybody else, just judge yourself.
வேறு யாரையும் நீங்கள் நியாயந்தீர்க்க வேண்டாம், உங்களை மட்டுமே நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள்.
Be free from fear.
பயத்திலிருந்து விடுதலையாகுங்கள்.
God wants you to love him.
தம்மை நீங்கள் நேசிக்க முடியாய் தேவன் விரும்புகிறார்.
All fear will make you a slave.
எல்லாவிதமான பயமும் உங்களை அடிமைகளாக்கும்.
And love will make you a son.
தேவனோ உங்களை ஒரு மகனாக மாற்றுவார்.
There is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை.
And we must not, as I said to the elders, we must not preach in such a way that people do something which we tell them out of fear.
நாம் ஏதோ ஒன்றை சபையில சொல்லுவதை பயத்தின் நிமித்தமாய் அவன் கீழ்ப்படைந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சபையை நாம் கட்டி
எழுப்பக்கூடாது.
பாவமான காரியம் என்றால் பயத்தின் அடிப்படையில் செய்யாமல் இருக்கட்டும், அது பரவாயில்லை.
So many other matters.
ஆனால் பாவம் இல்லாத பல காரியங்களிலே
we don't give freedom to people to do it when they love God, we're going to produce a church full of slaves.
தேவனை அவர்கள் நேசிக்கிறதுனாலே ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு நாம் சுயாதீனம் கொடுக்காவிட்டால் நாம் அடிமைகளை தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்.
It could be anything.
அது எந்த ஒரு காரியமா இருந்தா கூட இருக்கலாம்.
Sometimes as elders we have power in a church.
கோபுரலா இருக்கிற நமக்கு சில சமயங்களிலே நமக்கு சபையின் மீது ஒரு வல்லமை இருக்கிறது.
We have authority.
அதிகாரம் இருக்கிறது.
What do you use that authority for?
இந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்?
In John 17 we read there.
யோவான் 17 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம்.
What is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
Please read John 17:3. It says this is eternal life that they might know thee the only true God and Jesus Christ whom thou hast sent.
ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று 3 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Read it again.
மீண்டும் வாசியுங்க.
So that you understand for the rest of your life you understand what eternal life is.
நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுதுமாய் விளங்கிக் கொள்ளும்படியாக நீங்கள் அதை வாசியுங்க.
It's not just forgiveness of sins or going to heaven.
பாவமன்னிப்பு பெற்றால் மட்டும் பரலோகத்துக்கு போய் விடலாம் என்றல்ல.
It is knowing God as a father.
தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வது.
And knowing Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது.
Understood that?
விளங்கிக் கொண்டீர்களா?
Your children understood it?
பிள்ளைகளே விளங்கிக் கொண்டீர்களா?
What is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
Knowing God as Father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
And knowing Jesus Christ as your personal friend.
இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட நண்பராக அறிந்து கொள்வது.
Okay. Now,
இப்பொழுது
why did God give Jesus authority?
இயேசுவுக்கு தேவன் ஏன் அதிகாரத்தை கொடுத்தார்?
Jesus came to earth as a man.
இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார்.
The Father gave him tremendous authority.
பிதாவோ அவருக்கு எவ்வளவோ அதிகாரத்தை கொடுத்தார்.
What all he could do?
அவர் என்னவெல்லாம் செய்ய முடிந்தது?
Man dead 3 days ago, he can pull him out of the grave.
3 நாட்களுக்கு முன்பாக மரித்து கிடந்த ஒரு மனிதனை கல்லறையிலிருந்து எழுப்புகிறார்.
He can multiply 5 loaves into 30,000 loaves.
5 அப்பங்களை 30,000 அப்பங்களாக அவர் மாற்ற முடிகிறது.
No problem.
பிரச்சனையே இல்லை.
He could walk on the water.
தண்ணீரிலே அவர் நடக்கிறார்.
But much greater than all those things.
இவெல்லாவற்றை காட்டிலும் பெரிய காரியம் என்னவென்றால்
See what he says in verse 2.
இரண்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள்.
Father, you gave me authority over all people in the world so that I can give them eternal life.
நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம்
கொடுத்திருக்கிறீர்.
தண்ணீரிலே நடப்பதற்கோ மரித்தோரை உயிரோடு எழுப்பதற்கோ எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று அவர் சொல்லவில்லை.
Heal the sick.
வியாதியஸ்தரை சுகமாக்க முடியாக.
Those are all like drops in the ocean.
இவையெல்லாம் கடலிலே காணப்படுகிற ஒரு துளி நீரை போல.
What is a drop in an ocean?
ஒரு பெரிய சமுத்திரத்தின் ஒரு துளி தண்ணீர் என்ன?
Raising the dead. That's a drop.
மரித்தோரை உயிரோடு எழுப்புவது அது ஒரு சொட்டு தண்ணீர்
தான். What is the ocean?
அந்த பெரிய சமுத்திரம் என்றால் என்ன?
Have eternal life.
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Father,
பிதாவே,
you gave me authority to bring people to have eternal life.
ஜனங்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்.
What is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
What is it?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
To know God as Father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
To know Jesus as a friend and a bridegroom.
இயேசுவை ஒரு மணவாளனாக நண்பனாக அறிந்து கொள்வது.
What is it again?
மீண்டும்மாய் சொல்லுங்கள்.
To know God as a father.
தேவனை அப்பாவாக அறிந்து கொள்வது.
And to know Jesus as a friend and a bridegroom.
இயேசு கிறிஸ்துவை ஒரு மணவாளனாக ஒரு நண்பராக அறிந்து கொள்வது.
If you don't know these two.
இந்த இரண்டும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால்
you don't have eternal life according to Jesus definition.
இயேசுவினுடைய விளக்கத்தின்படி உங்களுக்கு நித்திய ஜீவனே இல்லை.
And I wonder my dear elder brothers.
என் அருமையான மூத்த சகோதரர்களே,
how many people in your church have got eternal life?
உங்கள் சபையில எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை பெற்றிருக்கிறார்கள் என்பது எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது.
Some of you are very keen that everybody in your church should not wear ornaments.
உங்களிலே ஒரு சிலர் சபையில் இருக்கக்கூடிய யாருமே நகை அணிய கூடாது என்று வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறீர்கள்.
And your church looks so spiritual because they don't wear ornaments.
அவர்கள் நகை அணியாது இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய சபையை போல காட்சி அளிக்கிறது.
It's a deception.
அதுவும் ஒரு வஞ்சனை தான்.
God did not give Jesus authority to get people to remove their ornaments.
எப்படியாவது ஜனங்கள் நகையை கழற்றி விட வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை.
That is all the gospel of slaves.
இதெல்லாம் அடிமைத்தனத்தின் சுவிசேஷம்.
Gospel of fear.
பயத்தின் சுவிசேஷம்.
Jesus had authority to lead people to know God as a father.
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளும்படிக்கு ஜனங்களை வழிநடத்துவதற்காக தான் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
Do you as an elder brother have the same authority?
மூப்பரா இருக்க உங்களுக்கு அதே அதிகாரம் இருக்கிறதா?
Yes.
ஆம்.
To lead people to eternal life.
ஜனங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும்படிக்கு அதிகாரம்.
You are a good elder brother if you have preached in such a way that people in your church know God as a father.
உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் பிதாவை தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் பிரசங்கித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல மூப்பர்.
Know Jesus as friend and bridegroom.
ஒரு சிநேகிதனாக மனவாளனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரசங்கித்திருப்பீர்கள்
என்று சொன்னால். And because of that they may do 100 things but they do it out of love for God.
இது நிமித்தமாக தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக அவர்கள் நூற்றுக்கணக்கான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள்.
They may do many more things than other people do.
மற்ற ஜனங்கள் செய்வதை காட்டிலும் பல காரியங்களை செய்திருக்கலாம்.
But if they don't do it out of love for God, it is a dead work.
ஆனால் தேவன் மீது உள்ள அன்பின் அடிப்படையிலே அதை செய்யாத பட்சத்திலே அது ஒரு செத்த கிரியை.
That tithing is a dead work.
தசமபாகம் கொடுப்பது செத்த கிரியை.
Taking off their ornaments is a dead work.
நகையை கழற்றுவது என்பதும் செத்த கிரியை.
They're coming to the meetings is a dead work.
கூட்டத்திற்கு வருவதும் செத்த கிரியை.
Their Bible reading is a dead work.
வேத வாசிப்பும் செத்த கிரியை.
Their prayer meetings is a dead work.
அவருடைய சபை கூட்டங்களும் செத்த கிரியை.
If you frighten people to come to the prayer meeting,
சபையிலே ஜப கூட்டத்துக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் என்று சொல்லி நீங்கள் பயமுறுத்துவீர்கள் என்று சொன்னால்,
you know, let me take an example of other churches again, then we'll come to our church.
மீண்டும் வேறு சபைகளில் உள்ள உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு பிறகு நம்முடைய சபைக்கு வருவோம்.
You know how many churches and many mission organizations send missionaries?
அநேக சபைகளும் அநேக அருட்பணி இயக்கங்களும் எப்படி அருட்பணியாளர்களை அனுப்புகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
So many people are perishing without the gospel in North India.
அநேக ஜனங்கள் வட இந்தியாவிலே சுவிசேஷம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
What are you doing here sitting earning money like that?
நீங்கள் ஏன் இங்கு உட்கார்ந்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Those people haven't even heard the gospel once and you're just sitting and listening so many times.
அவர்கள் ஒருமுறை கூட சுவிசேஷத்தை கேட்கவில்லை, நீங்களோ உட்கார்ந்து கொண்டு பலமுறை சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
The people feel guilty.
உடனே ஜனங்களுக்கு ஒரு
குற்றம். Okay, how many young people will come forward to be missionaries now?
இப்பொழுது அருட்பணியாளர்களாக முழு நேரமாய் செல்வதற்கு எத்தனை வாலிபர்கள் முன்னே எழும்பி வருகிறீர்கள்?
All these people are afraid.
எல்லாருக்கும் பயம் வந்து விட்டது.
They come, some of them come forward.
அதில ஒரு சில முன்னே வருகிறார்கள்.
After 20 years you see 99% of them never went as missionaries but they come forward in that meeting.
நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அதிலே உள்ள அநேகர் ஊழியத்துக்கு வருவதில்லை, அநேகர் அப்படியே தான் இருக்கிறார்கள்.
It's a fear.
ஒரு பயம்.
It's a making people feel guilty.
எப்படியாவது மக்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குவது.
To make a person do something out of feeling guilty, that is a gospel of fear.
ஒரு குற்ற உணர்வை முதலாவது உண்டாக்கிவிட்டு அதன் அடிப்படையிலே ஒரு காரியத்தை செய்ய வைப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் பயத்தின் அல்லது அடிமைத்தனத்தின் சுவிசேஷம்.
Don't you feel guilty when you hear somebody in North India, some village has not heard the gospel once, you've heard it 100 times, what are you doing?
இந்த கிராமத்திலே நீங்கள் 100 முறைக்கு மேலாக சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வட இந்தியாவிலே ஒரு கிராமத்திலே ஒரு முறை கூட சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்கவில்லை, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
Are you interested in souls or just earning money for yourself?
உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் விருப்பமா அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுதல் விருப்பமா?
Come forward, dedicate yourself.
இப்பொழுது முன்னே வந்து உங்களை
And some poor simple people,
சில பாவமான
they go forward.
ஜனங்கள் முன்னுக்கு எழுந்து செல்கிறார்கள்.
They go as missionaries also, some of them.
அதிலே ஒரு சிலர் மிஷனரியாகவும் சென்று விடுகிறார்கள்.
I don't know what fruit they'll produce there.
அங்கே அவர்கள் என்ன விதமான கனிகளை உண்டாக்குவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
God never called them.
தேவன் அவர்களை அழைக்கவே இல்லை.
Out of guilt they went.
குற்ற உணர்வின் அடிப்படையிலே அவர்கள் சென்றார்கள்.
Or there's a tsunami here. So many people are suffering because their parents have died.
இங்கே சுனாமி மூலமாக எவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கிறது, அநேகர் தகப்பன் தாய் இல்லாமல் அங்கே பாடுபட்டுக்
கொண்டிருக்கிறார்கள்.
உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த சுனாமியினாலே அழிவை சந்தித்த இந்த இடங்களுக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள்.
No, it's good to help people who are affected by tsunami, but not by producing guilt in people like this.
சுனாமியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்ல காரியம்தான், ஆனால் ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி அதன் அடிப்படையில் அவர் செய்யக்கூடாது.
You examine your own preaching. So much of your preaching may be to produce guilt in people.
உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்களுடைய அநேக பிரசங்கங்கள் ஜனங்களுடைய உள்ளத்திலே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குவதாகவே இருக்கிறது.
You fellows come for the picnic but you don't come for the prayer meeting.
நீங்கள் பிக்னிக் போகிறீர்கள், சுற்றுலா செல்கிறீர்கள், ஆனால் உபவாச கூட்டத்துக்கு வருவதில்லை.
So next prayer meeting more people will come.
அடுத்த ஜெப கூட்டத்திலே பார்த்தால் அநேகர் வந்து விட்டார்கள்.
You feel I gave anointed message.
நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியை கொடுத்து விட்டு அநேகர் வந்து விட்டார்கள் என்று உணர்கிறீர்கள்.
It was not anointed message. It was a gospel of law.
இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி அல்ல, அது நியாயப்பிரமாணத்தின் சுவிசேஷமாக
இருக்கு. It's a gospel of psychology. Make people feel guilty and make them come to prayer meetings, make them do so many things.
முதலாவது குற்ற உணர்வை உண்டாக்கி அதன் அடிப்படையில் ஏதோ ஒன்றை செய்ய வைக்கும்படியான மனோரீதியான ஒரு சுவிசேஷம்.
Can you show me one place in the Bible where Jesus preached like that even once?
ஒரு முறையாவது இயேசு பிரசங்கித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் எங்கேயாவது நீங்கள் காண்பிக்க முடியுமா?
Your preaching is not like the preaching of Jesus
Christ. உங்களுடைய பிரசங்கமானது இயேசுவின் பிரசங்கத்தை போல அல்ல.
I have done it myself when I was stupid young man.
நான் ஒரு புத்தியீனமான வாலிபனாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because I did not have a spiritual father to tell me that was wrong type of preaching.
இது தவறான பிரசங்கிக்கிற விதம் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இல்லை.
I wish I had a spiritual father who got a hold of me when I was 35 years old and told me you should not preach like that.
35 வயதா இருக்கும்போது எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வந்து இப்படி நீ பிரசங்கித்திருக்க கூடாது என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன்.
Unfortunately, I didn't have a spiritual father. I had to learn by making mistakes for 10-15 years.
ஆனால் 10-15 ஆண்டுகளாக நான் தவறு செய்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்.
You don't have to make that mistake. You're learning something. You got people to care for you.
நீங்கள் அதே தவறை மீண்டும்மாய் செய்ய தேவையில்லை. உங்களுக்காக கரிசனை படக்கூடிய நல்ல சகோதரர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்.
Don't preach a gospel of fear that brings condemnation.
ஒரு ஆக்கனை திருப்பை கொண்டு வரக்கூடிய குற்ற உணர்வை கொண்டு வரக்கூடிய அடிமையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம்.
You can produce some type of results but they'll all be dead work.
ஏதோ ஒருவிதமான பலன்களை அதனால பெற முடியும், ஆனாலும் அவைகள் எல்லாம் செத்த கிரியைகளாய் தான் இருக்கும்.
I told you can get more people to a prayer meeting.
நீங்கள் எப்படி ஜெப கூட்டத்திற்கு அதிகமான மக்களை வரவழைக்க முடியும் என்று உங்களுக்கு உதாரணமாக
சொன்னேன்.
நீங்கள் அவர்களை குற்ற உணர்வுடைய செய்து
that you come for the picnic but you don't come for the prayer meeting. Why is that?
நீங்கள் சுற்றுலா செல்கிறீர்கள், வேடிக்கை பார்க்க செல்கிறீர்கள், ஏன் ஜெப கூட்டத்துக்கு வருவதில்லை?
You all come for the conference, you don't come for the prayer meeting.
கான்ஃபரன்ஸுக்கு வருகிறீர்கள் ஆனால் ஜெப கூட்டத்துக்கு ஏன் வருவதில்லை?
And they feel guilty and they come.
அவர் குற்ற உணர்வடைந்து பிறகு வருகிறார்கள்.
Do you think God is going to listen to the prayers of those people who come to that prayer meeting like
that? அப்படி குற்ற உணர்வடைந்து ஜெப கூட்டத்துக்கு வருகிற மக்களுடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்பார் என்று எண்ணுகிறீர்களா?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
This is how I would do it.
இப்படி தான் நான் செய்வேன்.
We're going to have a prayer meeting.
நமக்கு ஒரு ஜெப கூட்டம் உண்டு.
On Wednesday.
புதன்கிழமை.
Those who have a burden please come.
பாரமுள்ள யாரா இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து வாருங்கள்.
In a church of 100 people maybe only 5 people will come.
100 பேர் கொண்ட சபையில் அந்த ஜெப கூட்டத்துக்கு 5 பேர் தான் வருகிறார்கள்.
That prayer meeting will be more powerful than if you produce guilt and get 70 people in that prayer meeting.
நீங்கள் குற்ற உணர்வை அடைய செய்து 70 பேர் வந்து ஜெபிக்க கூடிய ஜெப கூட்டத்தை காட்டிலும் அந்த 5 பேர் இருந்து ஜெபிக்க கூடிய ஜெப கூட்டம் தான் மேன்மையானதா இருக்கும்.
God does not want people to do things out of fear.
பயத்தின் அடிப்படையிலே ஜனங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. ஏன்?
Because that is bringing people back under the law which is abolished.
ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டதான அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளாக மீண்டும் ஜனங்களை இழுத்து செல்கிறது.
See, there was a time when there was that type of preaching, God permitted it in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்வதற்கு தேவன் அனுமதித்திருந்தார். அதற்கென்று ஒரு காலம் இருந்தது.
I will show you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், காண்பிக்கிறேன். உபாகமம் 28 அதிகாரம்.
Deuteronomy 28.
உபாகமம் 28 அதிகாரம்.
Verse 15.
15th வசனம்.
If you don't obey the Lord your God and do all his commandments, all these curses will come upon you.
நீங்கள் எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் நடக்காவிட்டால், செவிகூடாவிட்டால், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
In the city or country you'll be cursed.
நீ பட்டணத்தில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் சபிக்கப்பட்டிருப்பாய்.
Verse 18, all your children will be cursed.
உன் எல்லா பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருக்கும்.
And verse 27, your body you'll get boars and tumors and itches from which you'll never be healed.
27th வசனம், நீ குணமாகாதபடி கர்த்தருனை எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சொறி, சிரங்கினாலே வாதிப்பார்.
And you will become mad, verse 28, and blind and bewildered in your heart.
28th வசனத்திலே உனக்கு பைத்தியம் வந்துவிடும், நீ குருடனாய் மாறிவிடுவாய், மன திகைப்பினாலே வாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And verse 38, when you sow in your field, you won't get a proper harvest.
உன்னுடைய வயலிலே நீ விதைக்கும் பொழுது உனக்கு அறுவடை கிடைக்காது, கொஞ்சமாய் தான் அறுப்பாய்.
And you will be in debt and you'll be in financial problems always.
நீ கடனிலே இருப்பாய், எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்.
So when people hear all that,
இதெல்லாம் ஜனங்கள் கேட்கும் பொழுது,
I better obey God.
ஐயோ, நான் தேவனை கீழ்ப்படிந்து விட்டால் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள்.
What gospel was that?
இது எந்த விதமான சுவிசேஷம்?
Fear.
பயம்.
Who told them to preach it?
இதை பிரசங்கிக்கும்படி யார் சொன்னது?
God.
தேவன்.
Did God tell people to preach a gospel of fear?
பயத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது தேவன் சொல்கிறாரா?
A message of fear. It was not a gospel.
அது சுவிசேஷம் அல்ல, ஒரு செய்தி.
It was a message under the law.
அது பிரமாணத்தின் கீழாக உள்ள ஒரு செய்தி.
Now you turn to the last page of the law, Malachi.
இப்பொழுது இந்த பிரமாணத்தின் கடைசி பக்கத்துக்கு திருப்புங்கள். மல்கியா புத்தகம்,
Malachi chapter 3.
மல்கியா புத்தகம் மூன்றாம் அதிகாரம்
verse 9.
ஒன்பதாம் வசனம்.
And 10.
பத்தாம் வசனம்.
You're all cursed with a curse.
நீங்கள் எல்லாரும் ஒரு சாபத்தினாலே சபிக்கப்பட்டிருப்பீர்கள்.
Because you're robbing me, says the Lord.
நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You haven't brought the tithe into the storehouse.
நீங்கள் பொக்கிஷ சாலையிலே பண்ட சாலையிலே தசம பாகத்தை கொண்டு வரவில்லை.
What preaching is that?
இது என்ன பிரசங்கம்?
Even the children can tell me.
பிள்ளைகள் கூட சொல்லிவிடுவார்கள், என்ன பிரசங்கம் இது?
Is that law or grace?
பிரமாணத்தின் பிரசங்கமா அல்லது கிருபையின் பிரசங்கமா?
Is that before Christ came or after Christ came?
கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்டதா அல்லது பின்பாக சொல்லப்பட்டதா?
I give you many examples like this.
இப்படி பல உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க
முடியும். This is how people quote that even today to get people to pay their tithe.
தசமபாகத்தை எப்படியாவது ஜனங்கள் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Why you don't find such verses in the New Testament?
ஏன் இப்படிப்பட்ட வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுவதில்லை?
Because you are under grace now.
நீங்கள் இப்பொழுது கிருபைக்கு கீழாக
இருக்கிறீர்கள். I give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Isaiah chapter 3.
ஏசாயா மூன்றாம் அதிகாரம்.
Lord told Isaiah to preach like this.
இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று ஏசாயாவுக்கு தேவன் சொன்னார்.
Verse 16.
Tell
the daughters of Zion, they are proud.
சியோன் குமாரத்திகள் அகந்தியா இருக்கிறாள் என்று சொல்லு.
They are going around with all their verse 18, their anklets and their headbands and their ornaments.
18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஆபரணங்களையும் சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரசித்தங்களையும்
earrings and their bracelets and their veils.
அவர்கள் தங்களுடைய மோதிரங்களையும் மூக்குத்திகளையும்
finger rings and nose rings.
தாயத்துகளை மோதிரங்களை மூக்கு மூக்குத்திகளையும் போட்டுக்கொண்டு போகிறார்கள்.
And you know what I'm going to do?
நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா?
I'm going to verse 24. You're going to have putrefaction instead of perfume and a rope and instead of a belt and your hair will be pulled out and you'll be punished.
அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயில் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும்.
They said, okay Lord, we'll take off all our ornaments.
சரி ஆண்டவரே, நாங்கள் நகையெல்லாம் கழற்றி விடுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
Is that Old Testament or New Testament?
இது பழைய ஏற்பாட்டு உபதேசமா அல்லது புதிய ஏற்பாட்டு செய்தியா?
It could be anything that you preach.
இது மட்டுமல்ல, நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் பிரசங்கிக்கிற ஒரு காரியமா இருக்கலாம்.
Out of fear.
பயத்தின் அடிப்படையிலே.
Guilt.
குற்ற உணர்வின் அடிப்படையிலே.
You're a good preacher but you're a preacher of the law.
நீங்க நல்ல ஒரு பிரசங்கியா இருந்தா ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியா இருக்கிறீர்கள்.
You need to preach grace.
நீங்கள் கிருபையை பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது.
There is no fear in love.
அன்பிலே பயம் இல்லை.
Jesus said.
இயேசு சொன்னார்.
In John chapter 14.
யோவான் 14 அதிகாரம்.
John chapter 14 and verse 15.
யோவான் 14 அதிகாரம் 15 வசனம்.
What is that?
அது என்ன?
If you love me, keep my commandments.
என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
No fear.
பயம் இல்லை.
If you love me, keep it. If you don't love me, forget it.
நீ என்னை நேசித்தால் கற்பனைகளை கை கொள், இல்லாவிட்டால் அதை மறந்துவிடு.
And if you don't love me yet, keep my commandments when you love me, maybe next year or whenever.
இன்னும் நீ என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த வருடம் நீ நேசித்தால் அப்பொழுது கற்பனைகளை கை கொள்.
Are you willing to preach like that?
இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
If you do that,
இதை நீங்கள் செய்வீர்களானால்
you will produce a congregation of sons and daughters.
புத்திரரும் குமாரத்திகளுமாய் இருக்கக்கூடிய ஒரு சபையை உண்டாக்குவீர்கள்.
You know, one of the burdens that I have had in my heart as I have become older and older is this.
நான் எனக்கு வயதாகாக எனக்கு உள்ளத்திலே வரக்கூடிய பாரம் இதுதான்.
I say, Lord, how long am I going to have health to travel around like this everywhere?
ஆண்டவரே, எல்லா இடங்களுக்கும் இப்படி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியம் எவ்வளவு நாட்கள் எனக்கு இருக்கும்?
I mean, if you give me health, I'm willing to live up to 200. That's fine.
எனக்கு ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் நான் 200 ஆண்டுகள் கூட வாழ விரும்புகிறேன்.
But as we look around, humanly speaking, life expectancy is not so much even for God's servants.
ஆனால் சுற்றிலும் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுதும் மனிதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கு பார்க்கும் பொழுதும் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் கூட இன்னும் அவ்வளவு அநேக ஆண்டுகள் இல்லை.
Even the best of God's servants.
தேவனுடைய சிறந்த ஊழியர்கள் கூட நீண்ட நாட்கள் வாழ்ந்ததில்லை.
We get old.
நாம் எல்லாரும் வயதாகிறது.
My great burden is
பெரிய பாரம் என்னவென்றால்
we should have a generation of mature godly people in our churches.
நம்முடைய சபைகளிலே முதிர்ச்சி அடைந்த தெய்வ பக்தி உள்ள அநேக ஜனங்கள் உண்டாக வேண்டும்.
Taking the responsibility.
பொறுப்பை எடுக்கக்கூடிய சகோதரர்கள்.
But I don't see them.
ஆனால் அப்படி நான் பார்ப்பதில்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Because slaves can never become mature.
அடிமைகள் ஒரு காலம் முதிர்ச்சி அடைய முடியாது.
Slaves will always be children.
அடிமைகள் எப்பொழுதுமே பிள்ளைகளாகவே தான் இருப்பார்கள்.
30 years they listen to a gospel of slavery, they'll be children for 30 years in your church.
30 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் சுவிசேஷத்தை கேட்டு 30 ஆண்டுகளும் அவர்கள் அடிமைகளாகவே இருப்பார்கள்.
That is the reason. That's what the Lord has shown me.
இதுதான் தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இதுதான் காரணம்.
Too much of the gospel preaching of the gospel of fear in the churches.
சபைகளிலே அதிகமாக பிரசங்கங்கள் பயத்தின் சுவிசேஷங்களாய் தான் இருக்கிறது.
Not enough of the preaching of the gospel of love.
அன்பின் சுவிசேஷமானது போதுமான அளவு பிரசங்கப்படுவதில்லை.
Too much of preaching of the law.
அநேகமான பிரசங்கங்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது.
That's because the leaders themselves don't understand grace.
அந்த தலைவர்களே கிருபை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை.
Brothers and sisters.
சகோதர சகோதரிகளே.
I'm not trying to make you feel guilty.
நீங்கள் குற்ற உணர்வுடைய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I hope you can hear the voice of the Lord saying, "My son, come up higher."
என் மகனே மேலே எழும்பி வா, உயர வா என்று அழைக்கக்கூடிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Don't live at that low level of fear which was in Old Testament time.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்ததான பயத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் வாழ வேண்டாம்.
Why did God allow them to preach that message of fear in those days?
அந்த நாட்களிலே பயத்தின் செய்தியை ஏன் தேவன் பிரசங்கிக்கும்படியா அனுமதித்தார்?
Because they were babies, children.
ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் குழந்தைகளாக இருந்தார்கள், பிள்ளைகளாக இருந்தார்கள்.
Why do you tell your 5 year old, if you don't obey me, I'll beat you?
ஐந்து வயதை பையனை பார்த்து ஏய் கீழ்ப்படியாவிட்டால் அடிப்பேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்?
Because he has not come under grace yet.
இன்னுமாய் கிருபைக்கு கீழாக அவன் வரவில்லை.
Do you want them to be always like that?
எப்பொழுதுமே அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
You tell me, when do you want your children to start obeying you out of love?
உங்களுடைய பிள்ளைகள் அன்பின் அடிப்படையிலே எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
You fathers and mothers tell me.
தகப்பன் தாயா இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள்.
At what age do you want your children to start obeying you out of love?
எத்தனை வயதிலே உங்கள் பிள்ளைகள் அன்பின் அடிப்படையிலே கீழ்ப்படிய முடியா விரும்புகிறீர்கள்?
25
25 வயது ஆகட்டுமா?
30
30 வயது ஆகட்டுமா?
I'll tell you myself.
நான் என்னுடைய காரியத்தை சொல்கிறேன்.
I wish they would do it when they are 3.
3 வயதா இருக்கும் பொழுதே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Why should we wait for people in our churches to grow so many years before they become mature?
நம்முடைய சபைகளிலே முதிர்ச்சி அடைவதற்கு ஏன் எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்?
Have they been in the church 3 years?
3 வருஷங்கள் சபையில் இருந்து விட்டார்களா?
Let them be mature now.
அவர்கள் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாறட்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Open our eyes.
உங்களுடைய கண்களை திறந்தருளும்.
To see your great love for us.
நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மகா அன்பை காணும்படியாய் திறந்தருளும்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.